ஓசை வானொலி நேர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமம் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். பிரதி சனிக்கிழமை தோறும் காலை 7:15 மணி முதல் வான் அலைகளினூடாக தவழ்ந்து உங்கள் வீடுகள் தேடி வரும் நியூசிலாந்து தமிழ் முத்தூர் சங்கத்தினுடைய சிறப்பு தமிழ் வானொலி முத்தமிழ் ஓசையை சிவமடுக்க காத்திருக்கும் நேர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இன்று ஜூலை மாதம் 7 சனிக்கிழமை 2024 நிகழ்ச்சியில் இன்றும் வளமை போன்று முதலில் இடம்பெறுவது இன்றைய திருக்குறள். திருக்குறளை தருவதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு தவராஜா பசுமதிப்பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சார். வணக்கம் நேயர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் இரவு என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்ப. இரத்தலும் ஈதலே போலும் கரத்தல் கனவிலும் தேற்றாதார் மாட்டு. இரத்தலும் ஈதலே போலும் கரத்தல் கனவிலும் தேற்றாதார் மாட்டு. இக்குறட்பாவின் பொருளை நோக்குவோம். தமக்குள்ளது கரத்தலை கனவின் கண்ணும் அறியாதார் மாட்டு சென்று ஒன்றினை இரத்தலும் வரியார்க்கு ஈதலை போலும் என பரிமேலழகர் விளக்கம் தந்திருக்கின்றார். சில கொடை வள்ளல்கள் தம்மிடமுள்ள செல்வத்தை கனவில் கூட மறைத்து வாழாது மற்றோருக்கு உதவி செய்வதை பெரும் பேராக கருதுவர். அத்தகையோரிடம் சென்று உதவி பெறுவது கொடை போன்றதொன்றாகும் என விளக்கம் தருகின்றனர். இரத்தலும் ஈதலே போலும் கரத்தல் கனவிலும் தேற்றாதார் மாட்டு. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இடம்பெறுவது இம்மாதத்திற்கான சிறப்பு நிகழ்ச்சி விரியும் மூட்டுக்கள். நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிப்பவர்கள் விரியும் மூட்டுக்கள் குழுவினர்.
இந்த மாதம் விரியும் மொட்டுக்கள் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். எமது தாய்மொழி பற்றிய கருத்துக்களை எமது விரியும் மொட்டுக்கள் முகநூல் பக்கத்தினூடாக எமக்கு தெரியப்படுத்தினால் நாம் அதை அனைவருடனும் பகிர்ந்து மகிழ்வோம். நிகழ்ச்சியை தொடங்கும் முன் தமிழனுக்கு பெருமை சேர்த்தவர்கள் வரிசையில் இதோ இன்னும் ஒருவர். நேர்களே, முதன் முதலில் புதுமையான அளவை கருவிகள் ஏதும் இல்லாத காலத்தில் இலங்கையின் நீளம், அகலம், சுற்றளவு போன்றவற்றை மிகவும் துல்லியமாக கணித்தவர் யார் என்று தெரியுமா? 1807 புத்தள மாவட்டத்தில் பிறந்த சைமன் காசிச்செட்டி என்ற பல் துறையில் தேர்ச்சி பெற்ற தமிழரே அவராவார். ஓம், இவரை பல் துறையில் தேர்ச்சி பெற்ற தமிழர் என்று எப்படி கூறலாம்? அரசாங்கத்தில் பல உயர் பதவிகளை வகித்த இவர் சில காலம் தமிழ் மக்களின் பிரதிநிதியாக இலங்கை சட்டசபைக்கும் பிரித்தானியர்களால் அமைக்கப்பட்டு பணியாற்றினர். அது மட்டுமல்லாமல் இலங்கையின் பிரித்தானிய அரசு பின்னர் வெளியிட்ட கெசட் எனும் செய்தி வெளியீட்டுக்கும் இலங்கையில் ஆங்கிலேயர் வெளியிட்ட செய்தி பத்திரிகைகளுக்கும் முன்னோடியாக கருதப்பட்ட சிலோன் கெசட்டியர் என்னும் வெளியீட்டுக்கும் அடித்தளமாக இருந்தவரும் இவரே. சைமன் காசிச்செட்டி அவர்கள் இளம் வயதிலேயே தனது தாய்மொழியான தமிழுடன் சிங்களம், ஆங்கிலம், சமஸ்கிருதம், போர்ச்சுகீசம், டச்சு, ஹீப்ரு, அரபு ஆகிய மொழிகளில் தேர்ச்சி பெற்றிருந்தார். தமிழ் இலக்கிய வரலாற்றை எழுத முதன் முதல் முயற்சியில் ஈடுபட்டவர் சைமன் காசிச்செட்டி அவர் எழுதிய நூல்களாகும். இவர் பல நூல்களை எழுதி வெளியிட்டிருக்கிறார். 19 நூற்றாண்டில் இலங்கையில் வாழ்ந்த புகழ்பெற்ற தமிழ் அறிஞர்களில் சைமன் காசிச்செட்டி முக்கியமானவராக கருதப்பட்டார். தங்கம் புடத்தில் அழியாத நிற்கின்ற தன்மையைப் போல் அங்கம் பொருந்திய வாத்திமனாளும் அழிவதில்லை. சங்கத்து கரைகளில் ஓர் துறையாக தனித்ததாசால் சிங்கத்தையொத்த சீமான் சைமன் காசிச்செட்டி சிரோமணியே என புலவர் வேதகிரி முதலியார் இவரை போற்றி பாடியுள்ளார்.
சிந்திக்க சில நிமிடம் வழங்குபவர் தாமரை. இந்த விடுகதை தமிழ் மொழியின் பெருமையுடன் தொடர்புடையது. பழமான பின்பு காயாவது எது, காயான பின்பு பூவாவது எது? சிந்தியுங்கள் நீர்களே. பதில் இறுதியில்.
தாமரை என்ன, இன்னும் ரெண்டு பேரை காணையில பெண்களுக்கு சொல்லாம இங்கேயும் போட்டினுமோ?
இல்ல இல்ல, ரோஜா கொஞ்சம் தான் லேட்டா தான் வருவன் என்று சொன்னோம்.
ஆயுசு 100, அங்க பாருங்க ரெண்டு பேரும் வெறியினம்.
பங்களுக்கா எல்லாரும் வெயிட் பண்ண மாதிரி இருக்குது.
ஊமா ஸ்பெஷலா உமா தானப்பா வெயிட் பண்ணினான். ஒரு கேள்வி ஒண்ணுமா கேட்க வேணும்.
அது என்ன பெரிய கேள்வி, எல்லாரையும் கேட்கலாம் தானே, அதுக்கு என்ன பார்த்து கொண்டிருந்தானே?
அதுவும் சரிதான், சரி எல்லாரையும் கேட்கிறேன். எம்டி நேச்சர் எம்டினஸ் அந்த ஏதாவது கேள்விப்பட்ட நீங்களோப்பா?
அந்த வெற்றிடம் என்றதைத்தான் நீ சொல்றீர். வயது வாய்ந்த பிள்ளைகள் இருக்கிற பேரண்ட்ஸுக்கு வர வெற்றிடம், அதைத்தான் நீ சொல்றீர் இல்லையே?
அதுதான் சரியா சொல்லும். இல்ல
வயது வந்ததோ வளர்ந்த பிள்ளைகள் உள்ள பெற்றோருக்கும்.
வளர்ந்த பிள்ளைகள் என்று சொல்லலாமோ, வளர்ந்த பிள்ளைகள் என்று சொல்லும்.
பிள்ளைகள் எல்லோரும் ஹைஸ்கூல் முடிச்சு ஒன்றுல யூனிவர்சிட்டியில படிச்சு கொண்டு இருப்பினா, இல்ல இல்லன்னா வேலை செய்ய தொடங்கி இருப்பினா.
ஓ, மற்றது இப்ப வீட்டுல இருந்து செய்யணுமோ இல்லையோ, சில நேரம் வெளிநாட்டுல இருந்து தங்கி இருந்து படிப்பினம், வெளியில இருந்து தங்கி இருந்து படிப்பினம், அல்லது வெளியில எங்கேயும் இருந்து வேலைக்கு போறதா இருந்தாலும் எம்டினஸ் தானப்பா.
ஏனப்பா, பிள்ளைகள் வீட்டுல இருந்தாலும் இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு தெரியா சில
நேரம்? சரியா சொன்னீங்க, ஏதோ ஒரு வெட்டிடம் உருவான மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. முன்னாள் தனிமே இந்த
தனிமையா இருக்குதோ? சரி, இப்ப நான் கேக்குறேன், முந்தி நாங்கள் அந்த பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளா இருக்க அவைய பள்ளிக்கூடம் கொண்டு போகணும், ரக்க வேணும், ஏத்த வேணும், அவைக்கு விருப்பமானது சாப்பாடு சமைச்சு கொடுக்கணும், அதை விட அவை இந்த பர்த்டே பார்ட்டிஸ் என்று வரும், அதுக்கு செய்யணும் இதுக்கு செய்யணும்னு சரியா ஓடி ஓடி களைச்சு போயிருந்த நாங்கள். இப்ப வந்து எல்லாம் ஃப்ரீயா வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கிறபடியா தான் அந்த எம்டினஸா ஃபீல் பண்றமெண்டு நினைக்கிறேன்.
இந்த நேரத்துலதான் உங்களை சுத்தி நல்ல நண்பர்கள் இருக்கிறது முக்கியமாப்பா.
ஓமம், உங்களை போல நல்ல ஆரோக்கியமா நல்ல ஹாப்பியான ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை.
உண்மைதான், அதோட இதுதான் சரியான நேரம் அப்பா. உங்களை நீங்க கவனிச்சு கொள்றது, மற்றது ஏதாவது படிக்கிறதோ, உங்களை விருப்பமானது எதையா செய்யறதோ, என்ன நீங்க உங்களோட பெற்றார கூட இந்த நேரம் கொஞ்சம் கூட கவனிச்சு கொள்ளலாமே என்ன?
ஆமா, இந்த நேரத்தை தான் நீங்க ஹாப்பியாவும் ஆரோக்கியமாவும் மாத்தலாம் என்ன? வெரி ஈஸியா ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியா மாத்தலாம்.
சரி, நான் உங்களை வந்து பிரியோசனமா இந்த நேரத்தை பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் அறிவுரைகள் சொல்லட்டோ? எல்லாரும் வாங்கோ, போய் ஜிம்ல மெம்பர்ஷிப் எடுப்போம். சரி, நாங்க கிளாமையில மூன்று தரம் போவானு சரியோ?
தான் போவேன், பரவாயில்லையே.
நித்திரையில கவனம் எடுங்கோ, கணக்க
கண்டு
தடவாதீங்கோ, நிறைய நல்ல புத்தகங்களை தேடி பிடிச்சு வாசியுங்கோ. மற்றது ஒரு வருஷத்துக்கு தேவையான, இப்பதானே உங்களுக்கு நிறைய நேரம் இருக்குது, ஒரு வருஷத்துக்கு தேவையான என்னென்ன செய்ய போறோம், எங்கெங்க போவேணும், யாரை சந்திக்க வேணும் அப்படி என்ற ஒரு பிளான போடுங்கோ. போட்டுட்டு அதன்படி அதுல ஒன்று பாயிண்டியாவது டிக் பண்றீங்களோன்னு பாருங்க அந்த வருஷம். அப்படி கொஞ்சம் பிரியோசனமா பாவிக்க பாருங்கோ பிள்ளைகள்.
நிப்பாட்டு நிப்பாட்டு
அவ சொல்றவன் செய்யறான்னு முதல் கேளும்.
நான் லிஸ்டோட நிக்கும்.
அதுல ஒண்டே டிக் பண்ணாலாவது அந்த வருஷம் நல்ல சந்தோஷமா
இருப்பேன். நீ பாடுங்க அந்த எம்டி நெஸ்ட் இந்த பீரியட சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. கண்ணக்க யோசிக்காம இந்த கிளம்பி திரும்பி வராது. என்ஜாய் யோசன்.
சரி எங்க ப்ரோக்ராம் வச்சாலும் போவோம் எல்லாரும்.
எல்லாம் தற்காலிகம் தானப்பா. திருப்பி எல்லாரும் பிள்ளை குட்டி மக்கள் மருமக்கள் என்று வருவினம் காத்து கொண்டு இருங்க. எப்ப அழைப்பு மணி அடிக்கும் மணி
ஒரு பாட்டு பாடுங்க.
அப்ப முதலாவது ஒரு டோபெல் ஒண்ணு சரியான டோபெல் போடுவோம்.
அழைப்பு
மணி எந்த வீட்டில் கேட்டாலும் ஓடி நான் சென்று பார்ப்பேன் என்று பார்த்து கொண்டு இருக்கோம்.
சரி சரி இப்ப நாங்கள் வீட்டை வலிக்கிடுவோம் பிறகு பாப்போம் முதுகலை பற்றி.
யார் அடுத்த
லிஸ்ட போடுங்க.
இன்னைக்கு
படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில ஒரு குட்டி கதை. இது வந்து முகநூல்ல இருந்து நான் வாசித்து ரசித்த ஒரு கதையை இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். கதையின் தலைப்பு வந்து இறுதி விசில். நான் ஒரு பள்ளி மைதானத்தில் உள்ளூர் கால்பந்து போட்டியை பார்த்து கொண்டிருந்தேன். நான் அருகில் அமர்ந்திருந்த ஒரு பையனிடம் உங்கள் அணியின் ஸ்கோர் என்ன என கேட்டேன். அந்த பையன் புன்னகையுடன் நாங்கள் 0 எதிரணி 3 என்றான். நீ சோர்வடைய வேண்டாம் தம்பி என்று நான் சொன்னேன். சிறுவன் குழப்பமான பார்வையுடன் என்னை என் மன உறுதியை சந்தேகிப்பவன் போல் ஒரு ஆழமான பார்வையை பார்த்துவிட்டு நடுவர் இறுதி விசில் அடிக்காத போது நான் ஏன் மனம் தளர வேண்டும் அங்கு என தீர்க்கமான ஒரு கேள்வியை கேட்டான். எங்கள் அணி மற்றும் பயிற்சியாளர் மேல் எனக்கு நம்பிக்கை உள்ளது. நாங்கள் நிச்சயமாக வெல்வோம் என உறுதியாக சொல்லிவிட்டு ஆட்டத்தை கவனித்தான். உண்மையாகவே போட்டி 5-4 என சிறுவன் அணிக்கே சாதகமாக முடிந்தது. வெற்றியை அறிவித்ததும் அவன் என்னை நோக்கி உற்சாகமாக கையசைத்தான். பின் ஒரு அழகான புன்னகையுடன் விடைபெற்றான். நான் ஆச்சரியப்பட்டேன். அவனுடைய நம்பிக்கையை நினைத்து வாயடைத்து போனேன். அவனது நம்பிக்கை அவ்வளவு அழகான ஆழமான நம்பிக்கை என யோசிக்க வைத்தது. அன்று இரவு வீடு திரும்பியதும் அவன் என்னை கேட்ட கேள்வி எனக்குள் வந்து கொண்டே இருந்தது. நடுவர் இறுதி விசில் அடிக்காத போது நான் ஏன் மனம் தளர வேண்டும் என்ற அவன் கேள்வி என்னை உறங்க விடவில்லை. வாழ்க்கை ஒரு விளையாட்டு போன்றது. வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது நாம் ஏன் பல சமயம் சோர்வடைகின்றோம்? நமக்கான இறுதி விசில் ஒலிக்காத போது நாம் ஏன் சோர்வடைய வேண்டும்? உண்மை என்னவென்றால் நம்மை பலர் இறுதி விசிலை நாமாகவே ஊதிக்கொள்கின்றோம். ஆட்டம் முடியும் முன் மைதானத்தை விட்டு வெளியேறுகின்றோம். ஆனால் வாழ்க்கை நம்மிடம் இருக்கும் வரை எதுவும் சாத்தியமில்லாமல் இல்லை. நம்மிடம் இருக்கும் காலம் பாதியாகவோ முக்கால்வாசியாகவோ முழுதாகவோ இருக்கலாம். அது முக்கியமல்ல. ஆனால் காலம் முடியும் முன் நாமே விசில் அடிக்கக்கூடாது. நம் ஆட்டத்தின் நடுவர் யார்? கடவுள்தானே. அவர் மீதும் உங்கள் மீதும் நம்பிக்கை வையுங்கள். எனவே இன்னும் நடுவர் இறுதி விசிலை அடிக்கவில்லை என்பதை உணர்ந்து வாழ்வின் ஒவ்வொரு தருணத்தையும் உற்சாகமான விளையாட்டை போல் ரசிப்போம்.
சிந்தித்தீர்களா நேர்களே? பழமான பின்பு காயாவது எது, காயான பின்பு பூவாவது எது? அதற்குரிய பதில் ஊறுகாய். தேசிக்காய் பழமாகிய பின்பு ஊறுகாயாகிறது. தேங்காய் பூ. தேங்காய் காயாகிய பின்பு துருவும்போது அது பூவாகிறது.
நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த மாதம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது விரியும் மொட்டுக்கள் குழுவினர். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக தொடர்வது சிறப்பு கண்ணோட்டம். மறைந்த பிரபல திரைப்பட பாடலாசிரியர் வாலி அவர்களுடைய நினைவு தினம் என்ற வகையிலே அவர் தொடர்பான சிறப்பு நினைவலைகளோடு உங்களை சந்திப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு லீனப்பூ அருள்தாசன் அவர்கள்.
டி எஸ் ரங்கராஜன் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் வாலி அவர்கள் 1931 அக்டோபர் மாதம் 29 நாள் இந்தியாவின் தமிழ்நாடு திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீரங்கம் என்ற இடத்தில் பிறந்தார். வாலிக்கு எப்படி தமிழின் மேல் ஓர் தீராத பற்று இருந்ததோ அதேபோல் ஓவியத்தின் மீதும் ஓர் கண் இருந்தது. நன்றாக படம் வரையும் திறமையும் இருந்தது. அந்த காலகட்டத்தில் ஆனந்த விகடனில் ஓவியங்களை வரைந்து கொண்டிருந்த மாலி அவர்களைப் போலவே தானும் தமிழ் கூறும் நல்லுலகத்தை ஒரு கலக்கு கலக்க வேண்டும் என்ற முனைப்பில் அவருடைய பள்ளித்தோழன் ஒருவன் மாலியைப் போல நீயும் சிறந்த ஓவியனாக வர வேண்டும் என்று கூற வாலி என்னும் பெயரை அவருக்கு சூட்டினான். அவர் படித்தது SSLC, பின்னர் சென்னை ஓவியக் கல்லூரியில் கூட ஒரு வருட படிப்பு படித்துள்ளார். ஸ்ரீரங்கத்தில் பிறந்து எழுத்துலகில் தனக்கென்று தனி முத்திரையை பதித்த கவிஞர் வாலி அவர்கள் கண்ணதாசனை விட 4 வயதில் இளையவர். கண்ணதாசன் இறந்தது தனது 54 வயதில், வாலி இறந்தது 82 வயதில். இயக்குனர் கே பாலச்சந்தரின் பொய்க்கால் குதிரை, சத்யா, பார்த்தாலே பரவசம், ஹே ராம் போன்ற திரைப்படங்களில் வாலி அவர்கள் ஒரு நடிகராகவும் நடித்துள்ளார். மேலும் கலியுக கண்ணன், காரோட்டி கண்ணன், ஒரு செடியில் இரு மலர்கள் என சுமார் 15 திரைப்படங்களுக்கு மேல் திரைக்கதை வசனம் எழுதியிருக்கின்றார் கவிஞர் வாலி அவர்கள். அந்நாட்களில் தன் நண்பர்களை சேர்த்து கொண்டு நேதாஜி என்னும் கையெழுத்து பத்திரிகையை தொடக்கியவர் வாலி அவர்கள். அதன் முதல் பிரதியை வெளியிட்டவர் எழுத்தாளர் கல்கி. அன்று திருச்சி வானொலி நிலைய அதிகாரி பார்த்தசாரதி அவர்களும் வந்திருந்ததால் வானொலிக்கு கதைகள் நாடகங்கள் எழுதி கொடுக்கும் வாய்ப்பு கிடைத்தது. இவர் எழுதிய பாண்டவர் பூமி, கிருஷ்ணா விஜயம் போன்ற கவிதை தொகுப்புகள் புகழ்பெற்ற படைப்புகளாக போற்றப்பட்டன. அது மட்டுமன்றி அவதார புருஷன், அம்மா, பொய்க்கால் குதிரைகள், ராமானுஜ காவியம், நிஜ கோவிந்தம், கலைஞர் காவியம், கிருஷ்ண விஜயம், நானும் இந்த நூற்றாண்டும் என 15 மேற்பட்ட புத்தகங்களை எழுதி வெளியிட்டுள்ளார் கவிஞர் வாலி அவர்கள். கவிஞர் கண்ணதாசன் மீது மிகுந்த மதிப்பும் மரியாதையும் வைத்துள்ள கவிஞர் வாலி அவர்கள் கண்ணதாசனின் இறப்பின் பொழுது எழுதிய கண்ணீர் துளிகளை பார்ப்போமாயின், எழுத படிக்க தெரியாத எத்தனையோ பெயர்களில் எமனும் ஒருவன் ஓர் அழகிய கவிதை புத்தகத்தை கிழித்து போட்டு விட்டான். வாலியின் பல பாடல்கள் கண்ணதாசன் எழுதியாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இதை பற்றி வாலியும் கவலைப்பட்டதாக தெரியவில்லை. உங்கள் எழுத்து கண்ணதாசனைப் போலவே இருக்கிறது என்று ஒருமுறை கேட்டபோது தங்கத்தோடு தானே ஒப்பிடுகிறார்கள், தகரத்தோடு இல்லையே என்று கூறியவர் வாலி. கற்பகம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பக்கத்து வீட்டு பருவ மச்சான் என்ற பாடலை வாலி எழுதிய பின் அதை படித்த கண்ணதாசன் வாலியை தன் கலையுலக வாரிசு என அறிவித்தார். வாலி அவர்கள் சிறந்த நகைச்சுவையாளர் கூட. ஒரு பட்டிமன்றத்தில் கலந்து கொள்ள கண்ணதாசனும் வாலியும் வருகிறார்கள். பட்டிமன்ற கருப்பொருள், இலக்கியத்தில் கண்ணகியா மாதவியா யார் மேல்? கண்ணதாசன் வாலியை கேட்கின்றார். இது மேடையில் அல்ல, தனிப்பட்ட ரீதியில் உங்களுடைய கருத்தின்படி இலக்கியத்தில் மேலானவர் கண்ணகியா மாதவியா என்று. வாலி கூறுகிறார், கண்ணகியும் மாதவியும் இரண்டு பேரும் மேலல்ல, இருவருமே ஃபீமேல் என நகைச்சுவையாக கூறியதாக ஒரு கதை உண்டு. அது மட்டுமல்ல, சுசீலா அம்மாயரை பார்த்து ஒருமுறை கூறியிருக்கிறார், நீ பிறந்தது விஜயவாடா, உன் குரலில் இருப்பதோ விஸ்கி சோடா. மக்கள் திலகம், நடிகர் திலகம் தொடங்கி மக்கள் மனதை கவர்ந்த பல இலட்சிய பாடல்கள், தத்துவ பாடல்கள், காதல் பாடல்கள், சோக பாடல்களை வழங்கிய கவிஞர் வாலி அவர்கள் 2013 ஜூலை 18 இவ்வுலக வாழ்வை ஈர்ந்தார். நன்றி.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சிறப்பு அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய ஆகஸ்ட் மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 17 சனிக்கிழமை காலை 10 தொடக்கம், பிற்பகல் 2 வரை எலஸ்லி 138 மெயின் ஹைவேயில் அமைந்திருக்கின்ற எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். சமூக அறிவித்தல் ஒன்று. சிறுகதை தொகுப்பு நூல் வெளியீட்டு விழா ஜோர்ஜ் அருளானந்தம் அவர்களின் எழுத்தாக்கத்திலே வெளிவந்திருக்கின்ற மண்ணும் மனிதர்களும் சிறுகதை தொகுப்பு நூல் வெளியீட்டு விழா வருகின்ற 12 அக்டோபர் மாதம் சனிக்கிழமை பிற்பகல் 2:45 முதல் இடம் பிக்லிங் கன்வென்ஷன் சென்டர், 546 மவுண்ட் ஆல்பர்ட் ரோட், 3 கிங்ஸ், ஆக்லண்ட். தலைமை திரு ஷன் மாஸ்டர். மேலதிக விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும். இந்த நாளை ஒதுக்கி இச்சிறுகதை நூல் வெளியீட்டு விழாவிலே அனைவரும் பங்கு பெற்று சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள். ஜூலை 21 தன் நடிப்பால் பன்முகத்திறன் பெற்றவராக ஒளி வீசிய பிதாமகன் நடிகர் திலகம் கலை உலகின் சிகரம் அவர்களின் அமரத்துவம் எய்திய நினைவு தினமாகும். 1927 அக்டோபர் மாதம் 1 உலக கலை உலகத்திற்கு கடவுள் தந்த வரப்பிரசாதம் நடிப்பு எனும் சொல்லுக்கு இவரின் பெயர் சாலவும் பொருந்தும். காலத்தால் அழிக்க முடியாத நடிப்பின் எல்லா எல்லைகளையும் தொட்ட பிதாமகன் நடிகர் திலகம் கலை உலகின் சிகரம். இந்தியாவின் 50 தோன்றிய நடிகர்களில் தலை சிறந்தவர். நடிப்பு கலையின் பல்கலைக்கழகம் என்று அவர் ஏற்று நடிக்காத பாத்திரங்கள் எதுவுமே இல்லை. தமிழ் மொழியின் ஆகச்சிறந்த உச்சரிப்பு கலைஞன், அனைத்து பிரிவினராலும் போற்றப்படும் நடிகர் திலகம் என்றழைக்கப்படும் சிவாஜி கணேசன் அவர்கள் 1945 தந்தை பெரியார் முன்னிலையில் பேரறிஞர் அண்ணா எழுதிய சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் எனும் நாடகத்தில் சிவாஜி வேடத்தில் நடித்தார். அவருடைய சிறப்பான நடிப்பை பாராட்டி தந்தை பெரியார் அவருக்கு அன்றைய நாளிலிருந்து வி.சி. கணேசன் என்ற பெயரை மாற்றி சிவாஜி கணேசன் எனும் பெயரை சூட்டினார். 1951 திரையுலகில் கால் தடம் பதித்தார். அதற்கமைய கருணாநிதி கதை வசனம் எழுதிய பராசக்தி எனும் திரைப்படத்தின் மூலம் பிரபஞ்சத்தின் நடிப்பு துறையின் தன்னகமாக திரையுலக வாழ்க்கையை ஆரம்பித்தார். 1952 முதல் 1997 வரை 45 301 திரைப்படங்களில் நடித்தார். அதில் 270 தமிழ் திரைப்படங்களும், 8 தெலுங்கு திரைப்படங்களும், 2 ஹிந்தி திரைப்படங்களும், 1 மலையாள திரைப்படமும் உள்ளடங்கும். மேலும் கௌரவ வீடங்களில் 19 திரைப்படங்களில் 5 மொழிகளில் நடித்துள்ளார். அவருக்கு தெளிவான உச்சரிப்பு, பூர்வமான தமிழ் உச்சரிப்பும், நல்ல குரல்வளமும், சிறந்த நடிப்பு திறனும் இருந்ததால் நடிகர் திலகம் என்றும் நடிப்பு சக்கரவர்த்தி என்றும் மக்களாலும் திரையுலகத்தாலும் அழைக்கப்பட்டார். சிவாஜியையும் எம்ஜிஆரும் இணைந்து நடித்த ஒரே படம் கூண்டுக்கிளி. இந்திய சுதந்திரத்துக்காக பாடுபட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன், பாரதியார், பாவுசி, பகவத் சிங், திருப்பூர் குமரன், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போன்ற சுதந்திர போராட்ட வீரர்களின் பாத்திரங்கள் அனைத்தையும் ஏற்று நடித்த ஒரே நடிகர் சிவாஜி மட்டுமே. அதேபோல் சிவபெருமான், பெருமாள், கிருஷ்ணர், முருகன் உட்பட பல தெய்வங்களின் வேடங்களிலும் நடித்துள்ளார். நடிகர் திலகம் நடித்த படங்களில் பாரதியார் பாடல்கள் மட்டுமே பயன்படுத்தப்பட்ட ஒரே படம் கப்பலூட்டிய தமிழன். பாடல்களே இல்லாத முதல் தமிழ் திரைப்படம் நடிகர் திலகம் நடித்த அந்த நாள் படமாகும். இலங்கை நடிகை மாலினி பொன்சேகா நடித்த ஒரே தமிழ் படம் சிவாஜி கணேசன் நடித்த பைலட் பிரேம்நாத் படமாகும். அதேபோல் பல எம்ஜிஆர் படங்களை தயாரித்த சத்யா மூவிஸ் சிவாஜியை வைத்து தயாரித்த ஒரே படம் புதிய வானம். தமிழில் தயாரிக்கப்பட்ட முதல் முழுநீள ஈஸ்மன் கலர் வண்ணப்படமாக நடிகர் திலகம் நடித்த வீரபாண்டிய கட்டபொம்மன் படமாகும். நடிகர் திலகம் 2 வேடங்களில் நடித்த படங்கள் உத்தம புத்திரன், எங்க ஊர் ராஜா, கௌரவம், என் மகன், மனிதனம் தெய்வமாகலாம், சந்திப்பு, ரத்த ரசபாசம், சிவகாமியின் செல்வன், பாட்டும் பரதமும், என்னை போல் ஒருவன், புண்ணிய பூமி, யமனுக்கு யமன், விஸ்வரூபம், வெள்ளை ரோஜா, மூன்று வீடங்களில், வலைபாண்டியா, தெய்வமகன், திரிசூலம் ஆகிய படங்களிலும், நவராத்திரி படத்தில் 9 வீடங்களிலும் நடித்துள்ளார். சிவாஜி நடித்த முதல் படம் பராசக்தி, கடைசி படம் பூப்பறைக்க வருகிறோம். இவர் சுமார் 100 இயக்குநர்களின் இயக்கத்தில் நடித்திருக்கின்றார். இதுவரை வைத்து அதிக படங்களை இயக்கியவர்கள் ஏசி திருலோக சந்தர் 20 படங்கள், ஏ பீம்சிங் 17 படங்கள். பட தயாரிப்பை பொறுத்தவரையில் நடிகர் திலகத்தை வைத்து அதிக 17 படங்களை தயாரித்தவர் நடிகர் கே பாலாஜி மட்டுமே. சிவாஜியுடன் ஜோடியாக நடித்த முதல் நடிகை பண்டரிப்பாய். பின்னாளில் இவர் பல படங்களில் அவருக்கு அம்மாவாக நடித்துள்ளார். சுமார் 55 கதாநாயகர்கள் சிவாஜியுடன் இணைந்து நடித்திருக்கிறார்கள். இவர்களிலே கே.ஆர். விஜயா 40 படங்களிலும், பத்மினி 38 படங்களிலும் இணைத்து நடித்துள்ளார்கள். திரையுலகில் யாரும் எட்டி பிடிக்க முடியாத பல சாதனைகளை புரிந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசனிடம் சகாப்தம். கடந்த 2001 ஆண்டு ஜூலை மாதம் 21 தேதி சென்னையில் கலையுலக அனாதையாக்கி உயிர்நீத்தது. உருவம் மறைந்தாலும் அவரின் உணர்வுகள் மற்றும் எண்ணங்கள் என்பன உயிரோட்டமாக ஒவ்வொரு திரையுலக ரசிகனதும் கலை ரசிகனதும் மனதில் முதல் நாயகனாக என்றும் வாழ்ந்து கொண்டிருப்பவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் இதுவரையிலே பெற்றுக்கொண்ட விருதுகள், 1960 ஆப்பிரிக்க ஆசிய திரைப்பட விழாவில் சிறந்த நடிகருக்கான விருது கிடைத்தது. 1966 ஆண்டு பத்மஸ்ரீ விருது, 1984 ஆண்டு பத்மபூஷன் விருது, 1995 ஆண்டு செவாலியே விருது, 1997 தாசா சாஹேப் பால்கே விருது, 1962 சிறப்பு விருந்தினராக அமெரிக்க நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது நயாகரா மாநகரின் ஒருநாள் நகர தந்தை என கௌரவிக்கப்பட்டார். அவரது நினைவை போற்றும் வகையில் அவர் நடிப்பில் வெளிவந்த படங்களில் இருந்த பாடல்களை நாமும் கேட்டு ரசிப்போமா நேர்களே? நல்லது நேர்களே, தொடரும் சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளின் ஊடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே. துணிந்து நின்றேன், நினைத்ததெல்லாம் ஜெயித்து வந்தேன். நீதிக்கே